சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
ஈசோ கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாரச்சனர்களே, இன்று நாம் தானியேல் 10:7 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே தானியேல் இதக்கேல் என்னும் ஆற்றங்கரையிலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தபொழுது சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையிலே உப்பாசின் தங்க கச்சையை கட்டிக்கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தையின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது என்று கூறினார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். தானியேல் 10:7. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். அருமையானவர்களே, எந்த ஒரு தூதனுடைய காட்சியோ அல்லது பிரதான தூதனுடைய காட்சியோ மக்கள் மேல் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்று கூறவே முடியாது. பலர் தானியேலோடு கூட இருந்தாலும் தானியேல் மட்டுமே அந்த தரிசனத்தை காண்கிறார். எழுதப்பட்டிருக்கிற பல சரித்திர சம்பவங்களை நாம் பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே மனிதர்கள் கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்கு செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும்பொழுதும் யோவான் 16:14 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று கூறியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலும் தானியேலை போன்ற ஒரு அனுபவத்தை தமஸ்குவுக்கு செல்லும் பாதையிலே கண்டார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9:7-8 சற்றே கவனியுங்கள். அப்போஸ்தலர் 9:7-8 அவனுடனே கூட பிரயாணப்படின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். சவுல் பார்வையை இழந்தார். ஏன்? மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை கண்டார். தானியேல் 10:8 வாருங்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். தானியேல் தனித்து விடப்படுகிறார். தேவனுடைய மனிதனாகிய தானியேல் வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு அற்புதமான அனுபவம் இது என்று கூறலாம். பல கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாம் ஊரை விட்டு வெளியேறினார். பின்னர் உற்றார் உறவினர்களை விட்டு குடும்பத்தின் மக்களையும் விட்டு தன்னந்தனியாக தேவனோடு இடைப்பட்டார். மீதியானின் வனாந்தரத்திலே ஒரு ஓரமாய் மோசே அனுப்பப்பட்டார். அங்கேயும் எரியும் முச்செடியிலே தேவனை சந்தித்தார். எலியா கேரித் ஆற்றண்டையிலே தனித்து விடப்பட்டார். தேவன் அவரோடு இருந்தார். எரேமியாவும் தன்னந்தனியாய் தனது பாதையிலே நடந்து சென்றார். ஆனால் தேவனாய கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார். யோவான் ஸ்நானகனும் தனியாக வனாந்திரத்திலே இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு இருந்தார். அதே வனாந்திரத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் 2 ஆண்டு காலம் தனித்து விடப்பட்டிருந்தார். தேவன் அங்கே அப்போஸ்தலனாய் பவுலை பயிற்றுவித்தார். அப்போஸ்தலனாய் யோவான் தேவனோடு தனித்திருக்கும்படியாக பத்மோ தீவிற்கு அனுப்பப்பட்டார். இன்றைக்கு பலர் பலரோடு கூடி உற்சாகமான ஜபக்கூட்டங்களை நடத்த விரும்புகிறார்கள் அல்லது மற்ற கூட்டங்களை நடத்த விரும்புகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனோடு தனித்திருக்க முயற்சித்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் தனித்திருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை சந்திப்பார். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய பாதத்திற்கு தனித்து செல்லுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு அநேக நன்மைகளை செய்யும். தேவனை குறித்து அறிவற்ற மக்கள் எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தோடு இருக்க விரும்புகிறார்கள். தனியாக இருப்பதை அவர்கள் விரும்புகிறதே இல்லை. அருமையானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபு தேவனோடு தனித்திருப்பதை தவிர்க்க முயன்றார். தேவனோ அவனை ஒரு மூலைக்கு தள்ளி கொண்டு போனார். அவன் தேவனோடு போராடினான். அவனை பிடிக்கும்படியாக தேவன் அவன் தொடை சந்துகளை சுளுக்கும்படியாய் செய்தார். அவனையும் தனக்கென பிடிப்பதற்காகவே அவ்வாறு செய்தார். இப்பொழுதும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பகுதியிலே தானியேல் தேவனோடு தனித்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த தரிசனத்தை அவர் காண்கிறார். அவர் சொல்வது என்ன? என் பலன் எல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடந்துட்டு போனேன் என்கிறார். மகிமையான இயேசுவை கண்ட அவரது சரீரத்திலே இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிவிட்டது கவனித்தீர்களா? தானியேல் 10:9 அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகங்க விழுந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதன் பொருள் என்ன? சுய நினைவு அற்றவராய் விழுந்து கிடக்கிறார். எவ்வளவு நேரம் அவர் அவ்வாறு கடந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து கடந்து சென்று விட்டார். தானியேலுக்கு சுய நினைவு திரும்பிய பொழுது ஒரு தேவதூதன் அவருக்கு பணிவிடை செய்கிறதை அறிகிறார். தானியேல் 10:10, இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்தது. இந்த உலகத்திற்கு வருமுன் இருந்த இயேசு கிறிஸ்து தானியேலுடைய ஜபத்திற்கு பதில் அடிக்கும்படியாக ஒரு பணிவிடைக்காரனை அனுப்பி வைக்கிறார். இது யாராய் இருக்க முடியும்? இவர் காபிரியேல் தூதனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் மற்ற சமயங்களிலேயும் அவரே தானியேலை சந்திக்கும்படியாய் அனுப்பப்பட்டிருக்கிறார். என்றாலும் இது மற்றொரு தேவதூதனாயும் இருக்கலாம். தானியேல் 10:11, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊண்டி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். நல்லா கவனியுங்கள். முதலாவது தானியேல் முகங்குப்புற தரையிலே படுத்து கிடந்தார். பின்னர் இரண்டு கால்களும் கைகளும் ஊன்றினவராய் இருக்கும் நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டார். இப்பொழுது எழுந்து கால் ஊண்டி நிற்கும்படியாக கட்டளை பெறுகிறார். தானியேல் 9:23 சொல்லப்பட்டது போல இங்கே 11:1 பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைக்கப்படுகிறார். அருமையானவர்களே, பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு பிரியமானவர்களாய் இருப்பதென்பது மிக உன்னதமான ஒரு அனுபவம் இல்லையா? நம்மை குறித்து இன்று காலையிலே பரலோகத்திலே பேசிக் கொள்வார்கள் என்றால் நம்மை குறித்தும் பிரியமானவன் பிரியமானவள் என்று கூறியிருப்பார்களா? சற்றே எண்ணி பார்ப்போம். தானியேல் 10:12-13, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இங்கே ஒரு மூடு திரை சற்று விலக்கி காட்டப்படுகிறது. இது வெளி உலகத்தில் நடைபெறும் ஒரு யுத்தத்தை நமக்கு காட்டுகிறது. நம் கண்களால் பார்க்கிற இந்த உலகத்திலேயும் உலகத்தைச் சுற்றிலும் நாம் காணாத பல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதுவும் உலகம் சார்ந்தது என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வசனங்களிலே நாம் அறிந்து கொள்வதை விட இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிக குறைவான காரியங்களே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காணாத உலகை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை தவிர மேலும் நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்பது வீணான காரியம். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதே முக்கியமானது. நாம் காண முடியாத உலகத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான யுத்தம் அது. வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இடையிலான யுத்தம் அது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நடைபெறும் யுத்தம் அது. பரலோக சக்திகளும் சாத்தானின் சக்திகளும் இருக்கின்றன என்பதை இந்த வசனம் மிக தெளிவாய் விளக்கி காட்டுகிறது. இங்கே இந்த தூதன் என்ன கூறுகிறான்? முதல் நாள் துவக்கி இந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்கிறான். இதன் பொருள் என்ன? தானியேலின் ஜெபம் வெளிப்பட்ட உடனேயே தானியேலுக்கு பதில் கூறும்படியாக தூதன் அனுப்பப்பட்டு விட்டான். ஆனால் அவன் வரும் வழியில் அவனுடைய பாதை தடை செய்யப்பட்டது. இது மிக ஆச்சரியமான ஒரு வாக்கியமாயிருக்கிறது இல்லையா? எபேசு சபை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலன் பவுல் கூறிய சில சத்தியங்கள் இங்கு சற்று தெளிவாக காணக்கூடியதாயிருக்கிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன். எபேசியர் 6:11-12, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, சாத்தானின் அந்தகார உலகத்திலேயும் பல நிலைகளிலே பிசாசுகள் இருக்கிறது. உங்கள் ஜபத்திற்கும் எனது ஜபத்திற்கும் ஒருவேளை இன்னமும் பதில் வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இங்கே குறிக்கப்படுகிறது. ஜபம் என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாகும். அப்போஸ்தலன் பவுல் ஜபிப்பது என்றால் அது ஒரு போராட்டம் என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். ரோமர் 15:32 வாசிக்கிறேன். ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே போராட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை சுனகோனிசோம். இந்த வார்த்தையின் மூல வார்த்தையில் இருந்துதான் ஆங்கிலத்திலே ஆகனைஸ் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஜபத்திலே போராட வேண்டியவர்களாயிருக்கிறோம். சில காரியங்களை குறித்து தேவனிடத்திலே தெரியப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். மற்ற ஆத்மாக்களின் ரட்சிப்பிற்காக நாம் ஜபிக்க வேண்டியது ஒரு போராட்டமாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே ஜபம் அழகான வார்த்தைகளை அடுக்கி கூறுவதாயிருக்கிறது, அல்லது மிக உயர்ந்த வேத தத்துவங்கள் அடங்கியதாயிருக்கிறது. இவை இரண்டுமே இல்லாமல் நாம் ஜபிக்க முடியும். உண்மையான ஜபம் ஒரு போராட்டமாகும். ஆவிக்குரிய வல்லமையை விளங்க செய்யும்படியாக தடைகளின் ஊடாக ஜபித்து கடந்து செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக அழகான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதல்ல. நம்முடைய ஜபத்தை கேட்கும் மற்றவர்கள் மிக அழகாக ஜபித்தார்கள் என்று நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஈடுபடுகிறோம் என்பதை உணர்ந்து ஜபிக்க வேண்டும். மேலும் அங்கே தூதன் என்ன கூறுகிறான், நீ ஜபிக்க துவங்கும் பொழுதே உன் ஜபத்திற்கான பதிலை கொடுக்கும்படியாக தேவனனை அனுப்பினார். ஆனால் வழியிலே பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், எனவே என்னால் உடனடியாக வந்து சேர முடியவில்லை என்று கூறுகிறான். இந்த தூதன் சொல்லுகிற பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி யார்? இது உலக பிரகாரமான அதிபதியோ அரசனோ இல்லை, இது சாத்தானுடைய தூதர் கூட்டத்தில் இருந்த ஒரு பிசாசானவன். தேவன் பரலோகத்திலே தூதர்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார். அதேபோல சாத்தானும் தனது பிசாசு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறான். ஒரு படையைப் போல இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே சேனை தலைவர்கள் உண்டு. 2வது வரிசை, 3வது வரிசை, 4வது வரிசை என்று பிசாசுகளின் பட்டாளம் அணிவகுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் இந்த தேவதூதன் அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியால் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டான். எனவே அந்த தடையை தாண்டி வருவதற்காக மேலும் அவனுக்கு உதவிக்கரங்கள் தேவைப்பட்டது. உண்மையை பார்த்தால் பிரதான தூதனாய மிகாவேல் வந்து இந்த தூதனுக்கு உதவி செய்ய வேண்டியதாயிருந்திருக்கிறது. தானியலுக்கு கொண்டுவரப்பட்ட பதில் ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டது? ஏனென்றால் பெர்சிய ராஜ்யத்தை குறித்தும் தொடர்ந்து வரப்போகிற கிரேக்க ராஜ்யத்தை குறித்தும் தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட போகிறது. இதை நாம் அடுத்த அதிகாரத்திலே தெளிவாக பார்ப்போம். இப்படிப்பட்ட செய்திகள் மனிதனுக்கு கடந்து செல்வதை சாத்தான் விரும்புகிறதில்லை. ஆனால் தேவனோ இதை தானியலுக்கு அறிவிக்க விரும்பினார். தேவதூதன் என்ன சொல்கிறான், ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்கிறான். இந்த தூதனுக்கு எதிராக நின்றது பெர்சிய ராஜ்யத்தின் ஒரு அதிபதி மட்டுமல்ல, பெர்சிய ராஜாக்களிடத்தில் தங்கியிருந்தேன் என்கிறான். இவனுக்கு எதிராக அநேக அந்தகார சக்திகள் போராடி இருக்கின்றன. ஞாபகத்தில் இருக்கிறதா, இப்பொழுது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தானியல் பெர்சியா தேசத்திலே இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலத்திலேதான் தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டார். தானியேலின் சார்பிலே தேவன் பின்னணியத்திலே கிரியை செய்து வந்தார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், நாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஜப வாழ்க்கையை எத்தனை முறை பிசாசானவன் கெடுத்து விட்டான் இல்லையா? உங்கள் ஜப வாழ்க்கை குறித்து ஆண்டவர் உங்களுடன் பேசியிருக்கும் பொழுது மிக திட்டமும் தெளிவுமான ஜப வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டீர்கள். ஆனால் சில காலங்களுக்கு பின்னர் அந்த ஒழுங்குகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அறியாமலேயே கடந்து சென்று விட்டது. மீண்டும் இன்று நம்முடைய ஜப வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள ஒரு தீர்மானம் செய்வோமா? இன்று நடைபெறுகிற பல ஜப கூட்டங்கள் செத்துப்போன ஜப கூட்டங்களாக இருப்பதற்கு காரணம், அந்த கூட்டங்களில் ஜபிக்கும்படியாக வருகிற பலர் ஜபம் என்பது ஆவிக்குரிய யுத்தம் என்பதை உணராதவர்களாயிருக்கிறார்கள். அதை உணர்ந்து ஜபிக்கிறதில்லை. பிரியமானவர்களே, ஜபம் நாம் போராடி ஜெயிக்க வேண்டிய யுத்தமாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:3-5 உள்ள பகுதியிலேயும் பவுல் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 10:3-5 வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகள் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் எண்ணி பார்த்திராத மிகப்பெரிய பொறுப்பு என்பதை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அதிகமாக நமக்கு தேவை, நாம் எவ்வளவு அதிகமாய் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பது இப்பொழுது புரிகிறதா? தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இடைவிடாமல் தேவையானதா இருக்கிறது. நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. அது நினைவிலே இருக்கும்பொழுது மட்டுமே நாம் விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜபத்திலே போராடி வாழ முடியும். தானியேல் 10:14, இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். தானியேல் புத்தகத்தின் மீதி பகுதியை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை இதுதான். இந்த கடைசி தரிசனத்தை பொறுத்தமட்டிலேயும் மூன்று முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தது என்பதை பூரணமாய் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த காரியங்கள் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிற காரியங்கள், அதாவது 70வது வாரத்திலே நிறைவேறப்போகிற காரியங்கள். இதுதான் மகா உபத்திரவ காலம். மூன்றாவதாக, இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். இந்த தரிசனம் எல்லாம் நிறைவேறும் என்பது மட்டும் செய்தியல்ல, இது நிறைவேற அநேக நாள் செல்லும். இந்த தரிசனத்திலே சரித்திரபூர்வமான ஒரு பகுதி இருக்கிறது, அதாவது ஏற்கனவே நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனமும் இருக்கிறது. வரும் காலத்திலே நிறைவேறப்போகும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது. எனவே மிக கருத்தோடு இதை கற்று அறிந்து நாமும் கர்த்தருடைய செயல்பாட்டிற்கு நம்மை அர்ப்பணித்து ஆயத்தமாவோமா? இன்று நாம் கற்றுக்கொண்ட பகுதியிலிருந்து நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், நம்முடைய ஜப வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எனவே சோர்ந்து போய் விடாமல் விழித்திருந்து தூய ஆவியானவரின் வல்லமையை பெற்றவர்களாக ஜெபிக்க வேண்டும். மறக்கப்பட்ட நமது ஜப நேரங்களை புதுப்பித்துக் கொள்ள ஒரு தீர்மானம் செய்வோமா? மேலும் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற மற்றும் ஒரு சத்தியம், நம்முடைய ஜபங்களுக்கு இன்னமும் பதில் வராமல் இருக்க ஒரு காரணம், நமக்கு பதிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற தூதன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். எனவே சோர்ந்து போய் விடாமல், என் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கவில்லையே என்று உட்கார்ந்து விடாமல், தொடர்ந்து ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்வோம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, தானியேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே நேர் இடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் தன்னை தாழ்த்தி 3 வாரங்களாக உபவாசித்து ஜெபித்தும் பதில் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாமல் ஜெபித்தது போல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களுக்காக தொடர்ந்து விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க நீரே உதவி செய்தருளும். என் ஜபத்திற்கு பதில் வரவில்லையே என்று உடைந்து போய் யாராவது இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, அவர்களுக்கு பதில் கொண்டு வரும் தூதர்கள் தடுக்கப்பட்டிருக்கும் இடங்களில் இருந்து அவர்களை தப்புவிக்கும்படி மேலும் உமது வல்லமையை நீர் விளங்கப்படும்படி கெஞ்சுகிறோம். கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களுக்காக ஆத்ம பாரத்தோடு போராடி ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக, ஒவ்வொரு சிறு சிறு குழுக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜபம் ஒரு போராட்டம் என்பதை உணர்ந்தவர்களாக அதில் நாங்கள் உறுதியாய் தரித்திருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வல்லமையை அனுபவிக்க கிருபை செய்யும். உம்முடைய தூய ஆவியினாலே அவர்களை நீர் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 5:9.